بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ
لخبير. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه ومن سار على نهج يوم الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பெருங்கருணையால் ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம். இன்றைய தினம் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை முறைப்படுத்த சொல்கிறான். நம்முடைய செயல்பாடுகளை பிற மத மக்களின் செயல்பாடுகளை விட்டும் பிரித்து பார்க்க சொல்கிறான். அந்த அடிப்படையில் நாமும் குழந்தையை பெற்றெடுக்கிறோம், வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம், ஆளாக்குகிறோம், திருமணம் செய்து வைக்கிறோம், பிறரும் அதே போன்று செய்கிறார்கள், அல்லாஹுவை நம்பியவர்களும் செய்கிறார்கள், அல்லாஹுவை நம்பாதவர்களும் செய்கிறார்கள், கடவுளே இல்லை என்று சொல்பவர்களும் செய்கிறார்கள். இது இயற்கையில் ஒன்றாக இருக்கிறது. இப்போது நமக்கு மத்தியில் உள்ள முக்கியமான கேள்வி, நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள குழந்தை வளர்ப்பில் உண்டான வேறுபாடு என்ன? நிச்சயமாக வேறுபாடு இருக்க வேண்டும். மார்க்கம் இதை மிக முக்கிய பணியாக நமக்கு சுமத்தியிருக்கிறது. என்ன வேறுபாடை கண்டோம்? எப்பவாவது நாம் சிந்திச்சிருக்கிறோமா? நாமளும் குழந்தையை பெற்றெடுக்கிறோம், பிறரும் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். இருவருடைய இந்த பெற்றெடுப்பும் ஒன்றாக இருந்தாலும் வளர்ப்பும் நோக்கமும் என்ன, எதற்காக? இது மிக முதன்மையான கேள்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பலவிதமான முன்மாதிரியை குழந்தை விஷயத்திலே திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்கிறான். குழந்தையை பெற்றெடுப்பது என்பது மனிதனுடைய பாசத்தையும் பரிவையும் வெளிப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய சாதனம் என்பதில் மாற்று கருத்தில்லை. அன்பும் பரிவும் வெளிக்காட்ட குழந்தைகள் வேண்டும், மனைவியர் வேண்டும், சகோதர சகோதரிகள் வேண்டும், குடும்ப பாசம் வேண்டும். இது மட்டும்தானா? இல்லை, இதை விட வேறு ஒரு இலக்கை மார்க்கம் சொல்கிறது. முதல்ல குழந்தையை பெறுவது என்பது இதற்காக என்ற நிலையை மாற்றி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு குறிக்கோளை நிர்ணயிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. என்ன குறிக்கோள்? நான் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேன் என்று நாம் மறக்கும்போது நம்முடைய சந்ததி எதற்காக வந்தார்கள் என்பதும் இணைந்தே மறந்துவிடுகிறது. இதான் யதார்த்தம். நான் இந்த உலகத்தில் எதற்காக வாழ்றேன் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரியாம இருக்கும்போது, நான் என்னுடைய சந்ததியர்களும் இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி வாழப்போகிறார்கள் என்பதும் அங்கு பூஜ்யமாயிருது. நம்முடைய வாழ்க்கை நோக்கம் எதுவோ அதையே அதன் வாரிசாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சந்ததியையும் வாழ வைக்க சொல்கிறான். நாம் எதுக்காக வந்தோம்? சாப்பிட்டு தூங்கிட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு திரும்ப அதே போல பசியும் தாகமும் உடல் ஆசையும் இதை தீர்த்துக்கிட்டு போறதுக்கு மட்டும்தான் வந்தோமா? இதைத்தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களே. மனிதர்களும் பண்ணுகிறார்கள், மனிதர் அல்லாதவர்களும் பண்றாங்க. இதை மிருகங்கள் கூட இதை கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்கு. சாப்பிடுது, அதே போல தூங்குது, எந்திரிக்குது, பறக்குது. காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி தகுது ஹிமாசன் பெருவயிற்றோட பறக்கக்கூடிய பறவை சாயந்தரம் என்னது பசியோட தானா வயிறார உண்டுட்டு குழந்தைக்கும் கொண்டுட்டு வந்து சேர்க்குது. சாப்பிடுறது, தூங்குறது, உழைக்கிறது, குழந்தைகளை பராமரிக்கிறது எல்லாமே மிருகங்களும் பறவைகளும் பிறர்களும் செய்யறது தான். இலட்சியத்தோடு வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமின் இலக்கணம். எதற்காக வேண்டி வாழ்ற? அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ற. அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ற என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய வாழ்க்கையாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பும் வாழ்க்கையாக மாற்றணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய உலகை உருவாக்கணும். இதுதான் ஒரு முஸ்லிமின் இலக்கணம். அதே போல அவருடைய வாரிசும் இதே நோக்கத்தில் உருவாக்கப்படணும். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. இது யர்ஃபா இப்ராஹிம் அல் கவாயித் மினல் பைத்தி வ இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டும் போது அவர்கள் கேட்கிறாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமியல் அலீம் ஒத்துபாலைனா இன்னக்க அந்த தவ்வாபு ரஹீம். அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி துவா செய்யும் போது அந்த தொடரில் சொல்றாங்க, ரப்பனா வஜால் வஜால்னா முஸ்லிமை நிலக் யா அல்லா, எங்கள் இருவரையும் முஸ்லீமாக வாழவை. அடுத்து ஒமின் துர்ணயத்தினா, எங்களுடைய சந்ததியும் உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், உனக்கு கட்டுப்படும் சந்ததியாக நீ ஆக்கிவிடு. யார் துவா செய்யறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சந்ததியை நாங்க நிறைய குழந்தை இல்லாம எனக்கு குழந்தை தந்துட்ட அதோட முடிஞ்சுன்னு கேட்கல, நாங்கள் இருவரும் முஸ்லீமாக வாழணும், எங்களின் பின்தோன்றலும் முஸ்லீமாக இருக்கணும். இது என்னுடைய பிரார்த்தனை. வாரினா மனாசிக்கனா ஒத்துபா ஒத்துபா அலைனா இன்னக்கு அந்த துவான்னு சொல்லிட்டு அடுத்து கேட்கிறாங்க, ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், யாரெல்லாம் இந்த மக்களுக்கு மத்தியில ஒரு தூதரை நீ அவர்களிடமிருந்தே அனுப்பிவிடு. அந்த தூதர் வந்து வேதத்தை கற்றுக் கொடுப்பார், ஞானத்தை போதிப்பார், மக்களை பரிசுத்தப்படுத்துவார். யார் அது? யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க துஆ செய்றாங்க. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காபத்துல்லாவை கட்டும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. சந்ததியர்கள் ஒரு இஸ்லாமிய சந்ததியாக உருவாகணும்னு அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. இதுதான் இலக்கணமா இருக்கணும். குழந்தை பெறணும் எதுக்கு? ஒரு சமூகம் உருவாக்கப்படும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு கூட்டம் உருவாக்கப்படணும். இதுதான் குழந்தையின் இலக்காகவும் லட்சியமாகவும் இருக்கணும். இந்த லட்சியம் இன்றைக்கு நம்மகிட்ட எடுபட்டு போனதுனால, அதை நாம் மறந்ததுனால, கவனம் செலுத்தாதனால நாம் எந்த நிலையில வாழ்றோம்னா, நம்முடைய குழந்தைகள்லாம் நம்முடைய வீட்டில் நல்லபடியா வளருது, ஆனா எதுக்காக வளருது, எதுக்காக வளர்க்கப்படுதுன்னே தெரியாது. இதே நிலையில அப்படியே வளர்ந்துகிட்டே போய் எங்கு திசை விருப்பப்படுகிறார்களோ அந்த பக்கம் திரும்பி போயிடுறாங்க. இதுதான் யதார்த்தமா இருக்கு. ஏன் இலக்கு நமக்கு நமக்கும் தெரியல, அவர்களுக்கு காண்பிக்கப்படவும் இல்லை. ஒரு பெண்மணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆல இம்ரான்ல சொல்றான். யார் அது? அந்த அவங்களுடைய குடும்பம் தான் பேர் வைக்கப்பட்டிருக்கு, ஆல இம்ரான், இம்ரானின் சந்ததி குடும்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இது கால திம்ராத் இம்ரான் ரப்பி இன்னி நதர்துலக்க மா ஃபீ பத்னி முஹர்ரன் ஃபத்தகப்பல் மின்னி. இன்னக்கு அந்த சமயலாலி அந்த இம்ரானின் மனைவி அல்லாவிடத்தில் துவா செய்யறாங்க. வயிற்றுல இன்னும் குழந்தைய பெற்றெடுக்கல, கரு உருவாயிருக்கு. உருவான அந்த கருவை வந்து துவா செய்யறாங்க, ரப்பனா இன்னி நதர் துலக்க மாஃபி பத்னி முஹர்ரரன், நான் நேர்ச்சி பண்ணியிருக்கேன் என்னுடைய வயிற்றுல உள்ள இந்த சந்ததியை உனக்காக உரிமை விட்டு ஹிதுமத் பண்றதுக்கு மார்க்கத்துக்காக நான் நேர்ச்சி பண்ணிட்டேன், இதனை ஏற்றுக்கொண்டு அல்லாவிடத்தில் துவா செய்யறாங்க. ஒரு குழந்தை வயிற்றில் உருவாகும் போதே ஒரு பெண்ணுடைய தேட்டத்தை பாருங்க, பிறக்கக்கூடிய குழந்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி உழைக்கணும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய உயர்ந்த எண்ணம். நம்முடைய தாய்மார்களும் கருத்தரிக்க கூடிய ஒரு சூழல் இருக்கு. எப்பமாவது கர்ப்பம் இருக்கும்போது நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த குழந்தை அல்லாஹ்வுக்கு சேவை செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு எண்ணி பார்த்ததுண்டா? அதுக்காக நேர்ச்சி செய்ததுண்டா? எல்லாரும் குர்ஆனை படிக்கிறோம், குழந்தை நல்லபடியா வளரணும், எந்த குறை இல்லாம இருக்கணும், பார்க்க கவர்ச்சியா இருக்கணும், நல்ல வெள்ளையா இருக்கணும், எல்லாமே எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா பிறக்கக்கூடிய குழந்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி உழைக்கணும், மார்க்கத்தை நிலைநாட்டணும், சமூகத்துக்காக வேண்டி பாடுபடணும், அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருந்தால் நிச்சயமாக அந்த பெண்மணி இந்த இது போன்ற இம்ரானின் மனைவியை போன்ற பெண்ணின் வாரிசாக இருக்கலாம். அது மட்டும் இல்ல, குழந்தை பெற்றெடுத்த உடனே பலம்மா வதாத்துஹா காலத் ரப்பி இன்னி வதாத்துஹா உன்சா, குழந்தைய பெற்றெடுத்து பாக்குறாங்க, நான் பெண் குழந்தைய பெற்றெடுத்துட்டேன். எதிர்பார்த்தது என்னது? ஆண் குழந்தை. பெண் குழந்தைய பெற்றெடுத்துக்கு பிறகு சொல்றாங்க, லைசக்கரு உன்சா, பெண் ஆணை போன்று இல்லையே என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இன்னி செம்மை துகா மரியம், மரியம் நான் பெயர் வைத்தேன், கவனிக்க வேண்டிய விஷயம். குழந்தைய பெற்றெடுத்துட்டாங்க, பெற்றெடுக்க முன்னாடியே நேர்ச்ச, பெற்றெடுத்ததுக்கு பிறகு பேர் வச்சுட்டு சொல்றாங்க, இன்னி ஒய்துஹாபிக், யாரெல்லாம் நான் உன்னிடத்தில் இந்த குழந்தையின் பாதுகாப்பு தேடுற குழந்தை விஷயத்துல யார ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுற, இந்த குழந்தைக்கு மட்டும் பாதுகாப்பு தேடல, இவருடைய சந்ததியையும் ஷைத்தான் காப்பாத்து, அடுத்த ஜெனரேஷன் இவங்களையும் நீ சைத்தான் காப்பாத்து, இவங்களுடைய சந்ததியை நீ சைத்தான் காப்பாத்து. அந்த பெண்மணி துவா செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதை அழகான முறையில் அந்த துவாவை அங்கீகரித்தான், அவர்களை அழகான முறையில் வாழ வைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன எங்க நோக்கம் குழந்தை எதற்காக பெற்றெடுக்கிறாய், எப்படி வாழ வைக்க நினைக்கிறாய், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறக்கும் போதே ஷைத்தான் பாதுகாப்பு தேடுறாங்க. இதனுடைய பிரதிபலன் என்ன? நல்லா கவனிக்கணும், குர்ஆனுடைய வரலாறு பிரதிபலன் என்ன ஆகுது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போதே ஷைத்தான் பாதுகாப்பு தேடப்பட்டாங்க, அவங்களுடைய குழந்தையும் ஷைத்தான் பாதுகாப்பு தேடப்பட்டாங்க. அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டேன்னு சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அந்த இம்ரானின் மகள் மரியம் இவருடைய கற்பை அல்லாஹ் காத்தான். சுப்ஹானல்லாஹ், கேரண்டி, கற்புக்கு முன்மாதிரி. யார் முஸ்லிம்களுக்கெல்லாம் முன்மாதிரி? யாரே? ஃபிரௌனின் மனைவியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம். முடிஞ்சா இன்னொரு பக்கம் அவங்களுடைய சந்ததி யாரே? யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். கலிமத்துஹு அல்கா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரூஹ் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ், ஒரு பெண்மணி அவங்க அந்த தூர நோக்கோடு செய்யக்கூடிய அந்த துஆ, குழந்தை எதற்காக வேண்டி பெறேன், இந்த குழந்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான் பாருங்க. இவர்களை முஸ்லிம்களுடைய முஸ்லிம்கள் எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக மரியம் அலைஹிஸ்ஸலாத் ஆக்கி, அவங்களுடைய சந்ததியை அல்லாஹ் நபியாக ஆக்கி, அது அற்புத குழந்தையாக ஆக்கி, எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆக்கி இருக்கிறான்? காரணம், குழந்தை என்பது ஒரு லட்சிய பாதை, இது அல்லாஹ் புரிய வைக்கிறான். எல்லாரும் அப்படி வாரிச பெற்று போட்டுக்கிட்டே போறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மளை ஆக்கல. லட்சியம், நீங்களும் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகளும் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதிர்பார்க்கிறான். இந்த பார்வை முதல்ல வேணும் குழந்தைகளுடைய பராமரிப்பு விஷயத்தில். எப்ப பராமரிப்புக்கு நம்ம போவோம் தெரியுமா? எதற்காக இந்த குழந்தை வளரவேங்கிற முடிவு வரும்போதுதான் பராமரிப்புக்கு போவோம். இந்த குழந்தை எதற்காக வேண்டி என்ற இலக்கே இல்லாமல் இருக்கும்போது நம்ம கண்ணில் தெரியறதுலாம் என்ன, குழந்தை சாப்பிட்டானா, தூங்கினானா, ஸ்கூலுக்கு போனானா, என்ன படிக்கிறான், என்ன செய்யறான், ஒழுக்கமா இருக்கானா, இதோடு நின்று அவ்வளவுதான். ஏன்னா நம்மளுடைய பார்வை அதை தாண்டி இல்லையே. இவன் எப்படி சமூகத்தின் தலைவனாக உருவாக்கப்படுவான், இவன் எப்படி சமூகத்தின் வழிகாட்டியாக வருவான், இவன் எப்படி மார்க்கத்துக்காக தியாகம் செய்கிறவனா எப்படி வருவான் அப்படிங்கிற சிந்தனை ஆரம்பத்தில் இருந்தா அவனுடைய தேட்டங்களை எல்லாம் கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவனை வழிகாட்டி கூட்டிட்டு போமா கூட்டிட்டு போக மாட்டோமா? நிச்சயமா கூட்டிட்டு போவோம். அந்த இலக்கை நாம மறக்கும் போது நாம அந்த தர்பியாவில் பலவீனமாயிரும். ஒரு பெண்மணி நாம் பார்க்கிறோம் ஆப்கானிஸ்தானுடைய போர்ல, ஒரு பெண்மணி வந்து குழந்தைய தூக்கிட்டு வராங்க, யார்கிட்ட, கமாண்டட், போருக்கு ஆண்டி இதை வச்சுக்கிறங்க அப்படி அவர் கேள்வி சொல்றாரு. குழந்தைய வச்சு நான் என்ன செய்ய போறேன், காஷ்மீருடைய பொருள், காஷ்மீர் நடக்கிறது, இந்த குழந்தைய வச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, இந்த குழந்தை இதை நான் என் வீட்டில வச்சா பால் ஊட்டக்கூடிய இந்த குழந்தைய வீட்டில வச்சு பால் ஊட்டினா ஒரு தாய் தன்னுடைய சேயை கவனிக்கக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கும், அந்த ஹிதமத் தான் இருக்கும். அதே சமயம் அல்லாஹ்வுக்காக வேண்டி போராடக்கூடிய மக்கள்கிட்ட இந்த குழந்தை இப்பவுமே ஒப்படைச்சிட்டு பிறகு அதே குழந்தைய நான் வாங்கி பால் ஊட்டினா என்ன கிடைக்கும், என்னுடைய மனநிலையே வேறையா இருக்கும். அல்லாஹ்ட்ட கிடைக்கக்கூடிய கூலி என்ன இருக்கும், என்ன இருக்கும், வித்தியாசமா இருக்கும். யாருக்கு பால் ஊட்டுற, அல்லாஹ்வுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு குழந்தைக்கு நான் பால் ஊட்டுறேன்னு மாறும். யார் யோசிக்கிறா, ஒரு சாதாரண பெண்மணி யோசிக்கிறா. எதற்காக வேண்டி நாம் குழந்தைய வளர்க்கிறோம், சரி இப்படி ஒரு இலக்கை நாம் நிர்ணயிக்கிறதுனால இந்த உலகம் நமக்கு கெட்டு போயிருமா, அல்லது இந்த குழந்தையின் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் ஏதாச்சும் குறைஞ்சு போயிருமா, கணக்கு போடுறதுல தப்பு பண்றோம். மார்க்கத்தின் இலக்கையை நிர்ணயிச்சுட்டு குழந்தை வளர்க்கறதுக்கும் மார்க்கத்துடைய இலக்கை மாற்றி இந்த உலக காமிச்சு குழந்தை வளர்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுல பாதுகாப்போ கயிறும் பரக்கத்தை வச்சிருக்கான், மார்க்கத்தை காமிச்சு வளர்க்கறதெல்லாம் வச்சிருக்கான், மார்க்கத்தை காமிக்காம வளர்க்கறது இல்ல. மார்க்கத்தை காமிச்சு இப்படித்தான் வளரணும் என்று அவர்களுக்கு அடையாளம் காட்டி வளர்க்கும் போது அவர்களுடைய பண்பு பரிவு அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய பயம் அச்ச எல்லாம் நமக்கு இந்த உலகத்துக்கு எந்த இன்பங்களை அல்லாஹ் குழந்தைகள் மூலம் தர இருக்கிறானோ அத்தனை இன்பங்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு தந்துடுறான். அதோட சேர்த்து எதையும் தர்றான், நம்ம மௌத்தானதுக்கு பிறகு நம்ம உயிரோடு இருக்கும் போதும் நமக்கு அல்லாஹ் அத்தனையும் இந்த உலகத்தில் இன்பத்தை தர்றான். இந்த உலகத்தை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்த குழந்தைகள் பெற்றோர்களை பராமரிக்கிறதுக்கும் மறுமையை நோக்கி வாழக்கூடிய குழந்தை பெற்றோரை பராமரிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா, வித்தியாசம் இருக்கா இல்லையா, நிச்சயம் வித்தியாசம். ஏன்னா உனக்கு தெரியும் சீண்டு கூட சொல்லக்கூடாது, வலா தக்குல்லகுமா உஃபின், சீண்டு கூட சொல்லாத, வலா தன்னஹருகுமா அவர்களை வெறுத்து பேசாத, வக்குல்லகுமா கவுலன் கரீமா கண்ணியமான வார்த்தைகளை சொல்லுங்க, அந்த பெற்றோர்கள் இருவருக்குமே தன்னுடைய கருணையின் ரெக்கையை விரித்து அரவணைத்துக் கொள். எப்படி அல்லாஹ் உதாரணத்தை காமிக்கிறான் பாருங்க, பெற்றோரை பராமரிக்கிறத பத்தி அல்லாஹ் சொல்லும் போது எப்படி ஒரு சிறு ஒரு பறவை தன்னுடைய குஞ்ச ரெக்கை ரெண்டை விரிச்சு என்ன செய்ய அந்த சூட்ல அரவணைச்சுக்கிறோம் இன்பம் கொடுக்கிறதுக்காக வேண்டி, அந்த ரெக்கைக்குள்ள தன்னுடைய குஞ்ச போட்டுக்கிற மாதிரி பெற்றோர்கள் இருவரையும் தன்னுடைய பராமரிப்புக்குள் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கட்டளையை மார்க்கத்தை பேணக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லாஹ் சொல்லுது, அதை நிறைவேற்றுவதை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? எத்தனையோ பேரை ஹரமுல பார்க்கலாம், நடக்க முடியாத வாப்பா அம்மா வீல் சேர்ல வச்சு ஒரு நினைச்சுவாரு தள்ளிக்கிட்டு தவாப் சுத்திக்கிட்டு இருப்பார் பாக்கிறோமா இல்ல? எவ்வளவு பராமரிக்கக்கூடிய மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை எப்படி பராமரிக்கிறார பாக்கிறோம். இதை இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்றான். அடுத்து என்ன நடக்குங்க, மறுமையில நாம் மூத்தானதுக்கு பிறகும் நாம் இறந்து விட்டாலும் நல்லறம் தொடர்வது குழந்தைன்னு சொல்லி சொல்றாங்க. வலதுன் சாலிஹுன் எதுவும் சாலிகான குழந்தை, பெற்றோருக்காக கையேந்தக்கூடிய குழந்தை, இதுவும் நின்று விடாது. நாம் மூத்தானதுக்கு பிறகு அல்லாஹ் தந்துகிட்டே இருப்பான். வாப்பாக்காக பிள்ளைக்காக குழந்தை கையேந்திரன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மூத்தானதுக்கு பிறகு நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கும் அல்லாஹ் அந்த வாசலை திறந்து வச்சுட்டே இருக்கான். இது எல்லாம் விட எல்லாமே சேர்ந்து வளர்ந்துருது. என்னது அவனுக்கு நாம் ஒன்றை ஓதி ஓத கற்றுக் கொடுத்தால், படிக்க கற்றுக் கொடுத்தால், தொழ கற்றுக் கொடுத்தால், அவனுடைய அனைத்து அமல்களின் மூலம் ஒரு ராயல்டி யாருக்கு வரும்? நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அவனுடைய பொருளாதாரத்தை செலவழிக்க கற்றுக் கொடுத்தா அவனுடைய செல்வங்கள் எல்லாம் என்ன செய்ய நமக்கும் சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய சொத்துன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு சாலியான குழந்தைய இந்த உலகத்தில் உருவாக்குறது அழியாத பெரும் சொத்து. அதை விட இன்னொரு மகத்தான சொத்து இருக்கு. என்ன தெரியுமா அது? என்னது? அந்த பிள்ளைகளுடைய சொர்க்கத்தில் ஒன்னா இருக்கிறது. யாருக்கு? இலக்கை நிர்ணயிச்சுட்டு போற ஆளுக்கு. இந்த உலகத்திலேயும் கண்ணியமான வாழ்க்கை, மூத்தானதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுறது காரணமாகுது. அடுத்து என்ன? நான் சொன்ன மாதிரி முன்னாடி கூட சொன்னேன், வல்லதீன ஆமனு சூரத்து தாரியாத்தில் எல்லாம் சொல்றோம், யார் ஈமான் கொண்டாரோ, வத்தபாத்துகும் துர்ரியத்தகும் ஈமான், அவருடைய சந்ததியரும் ஈமானால் அவர்களை பின்தொடர்கிறார்களோ, எதோட இல்ல சொத்து சுகத்தால் பாரம்பரியத்தால் அவன் விட்டுட்டு போனது அணுவக்கீரால் பின்தொடருங்கிறது இல்ல. அல்லாஹ் சொல்ல ஈமானால் பின்தொடர்றான். நான் மூத்தா போயிடுறேன், என் பிள்ளை ஈமானோடு என்னை பின்தொடர்றான். நீங்க மூத்தா போறீங்க, உங்களுடைய சந்ததி ஈமானோடு உங்களை பின்தொடருதுன்னா அல்லாஹ் என்ன செய்வானா? அல் ஹக்னா பிஹிம் துர்ரியத்தம், நீங்க வாப்பாவோடய போய் சேர்ந்துக்கிறீங்கன்னு அனுப்பி வச்சிருவான். இங்க உள்ள இஸ்லாமிய குடும்பம் நாளைக்கு சொர்க்கத்திலும் என்ன செய்ய இஸ்லாமிய குடும்பமாக இருக்கும். அல்லாஹ் தரக்கூடிய மகத்தான பாக்கியம். எந்த குறை அல்லாஹ் சுப்ஹானஹு, நீங்கள் செஞ்ச எந்த ஒன்றையும் நாம் அளிக்கவில்லை, எதை செய்தீர்களோ அங்கு பெறுவீர்கள், இங்கு விதைத்ததை அங்கு அறுப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றானா, நாம் நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டுமா வேண்டாமா, இலக்கை நிர்ணயிக்கணுமா வேண்டாமா, இதுல ஏதாச்சும் மார்க்கத்தில் தடை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எந்த தடை நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு பண்றீங்க. மார்க்கத்தோட வளர்க்கணும்னு சொன்னா என் பிள்ளைய படிக்க வைக்கவே கூடாது, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்ல உட்கார வைக்கணும்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு நீங்க எந்த ஒரு காரியத்தையும் வெளியே உலகம் தெரியாமலேயே அவனை போட்டு அடைச்சு வைக்கிறதுக்கு சுதந்திரம் பறிக்கிறதுக்கு காரணம் இல்ல. அது மார்க்கம் என்று சொன்னால் அவனுக்கு அடிப்படை நோக்கம் போதிக்கப்பட்டு அது அவனுடைய மனசுல பதிய வைக்கப்பட்டு அதை நோக்கி அவனை வாழ்றதுக்கு கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதான். வேற இந்த உலகத்தில் நீங்க என்ன வேண்டாலும் அவனை பண்ணிக்கிறீங்க, எது வேண்டாலும் படிக்க வைங்க, அவனை ஒரு மருத்துவனா உருவாக்குறீங்க, மனிதாபிமான உள்ள மருத்துவனாக உருவாக்கணும். அதுதான் இஸ்லாம். இவ்வளவு லட்சம் போட்டு படிச்சா இவ்வளவு லட்சத்தை எடுத்துடலாம் என்று கால்குலேஷன் பண்றது இஸ்லாம் சொல்லல. அல்லாஹ் உனக்கு இந்த கல்வியை தந்தானா, இதன் மூலம் ஒரு உயிரை காப்பது உலக மக்கள் அனைவரையும் காப்பதற்கு சமம். அதுக்காக வேண்டி நீ இந்த தியாகத்தை பண்ண. கமர்ஷியலா வருவானா? வரமாட்டான். எந்த ஒரு துறையை போனாலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி வாழ் என்று அவனை பக்குவப்படுத்துறது இந்த உலகத்தை எந்த வகையிலும் என்ன செய்ய அவனுக்கு கெடுக்க போறதில்லை. நீங்க பாக்குறீங்க அல்லாஹ்வுடைய ஒரு செல்லாலை சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்துட்டாங்களான்னா இல்ல. ஒரு ரெண்டு காரியத்தை நம்ம ரெண்டே ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம். எந்த வகையிலுமே மார்க்கத்தின் அடிப்படையில் குழந்தைகளை வளர்ப்பது உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்காது, மார்க்க தடையா இருக்காது அப்படிங்கறத காண்டி சொல்றேன். ஒரு சாமி வர்றாங்க வீட்டுக்கு, வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சுக்கிட்டு வாகனம் ஏறுவாங்களா இல்லையா? முதுக அதுல ரெண்டு பேரையும் ஹசனே ஹுசனே ஏத்தி வச்சுக்கிட்டு முதுகுல சவாரி வச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. யாரு ரெண்டு பேரும்? ரசூலுல்லாஹி ஸல்லம் முதுகுல ஹசன் ஹுசைனும் சவாரி போறது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த சாமி ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முதுகுல ரெண்டு பேரும் ஏறி சவாரி பண்றாங்களா அப்படி. அப்ப அந்த சாமி வந்து கேக்குறாங்க, நியமல் மறுக்கவர் ரக்கிப்துமா, நீங்கள் எந்த வாகனத்தில் சவாரி செய்றீங்களோ அது சிறந்த வாகனம் அப்படின்னு அந்த சாவி சொல்றாங்க. சிறந்த வாகனத்தில் நீங்க போறீங்க. உடனே விட்டு கொடுக்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ரெண்டு பேருமே ஒரு போர் வீரர்கள், குதிரைப்படை வீரர்கள் அப்படின்னு விட்டு கொடுக்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நான் சிறந்த வாகனமா இருந்தா என்னுடைய முதுகுல ஏறி சவாரி செய்வங்க ரெண்டு பேரும் யாரு? ரெண்டு பேரும் குதிரை வீரர்கள், ரெண்டு பேரும் சிறந்த மனிதர்கள் என்று பல ரிவாயத்தை பார்க்கிறோம். என்ன சந்தோஷத்துடைய வெளிப்பாடு? ரெண்டு பேரும் எந்த வகையிலும் ரெண்டு பேரும் சந்தோஷத்தை, குழந்தையுடைய சந்தோஷத்தை இழந்துடல. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அதே பேரப்பிள்ளைகளை பாக்குறாங்க, பைத்துல் மாலுடைய பேரிச்சம்பழம் வாயில போடும்போது, கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க பின்னாடி, பேரிச்சம்பழத்தை வாயில போடும்போது அவங்க சொல்றாங்க, துப்பிடு, ஏன் இது நமக்கு ஹலால் இல்ல, சுப்ஹானல்லாஹ், இதுதான் மார்க்கம், துப்பிரும் சொல்றாங்க, துப்பிருங்க, இந்த பேரிச்சம்பழம் நமக்கு ஹலால் இல்ல. அப்ப சந்தோஷப்படக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக இருந்து ஹலால் ஆகாரம் பேணுவதற்கு அங்கு கற்றுக் கொடுக்கும் போது பிறகு அவர்கள் எப்படி உருவெடுக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரெண்டு பேரை பற்றியும் இவர்கள் ரெண்டு பேரும் சொர்க்க தலைவர்கள், இவர்களின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மோதக்கூடிய பெரும் படைகள் இரண்டு படையை அல்லாஹ் இணைத்து வைப்பான் அப்படின்னாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க, அவருடைய ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு பிறகு ஆட்சி அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்படுது. ஓரிரு வாரங்கள் தன்னுடைய முதுகுல சுமந்த அந்த பொறுப்பை மாவியர் இல்லாத்தலான்னு கூட இவங்களே போய் ஒப்படைக்கிறாங்க. முஸ்லிம்கள் மோத விட்டுகிட்டு இருக்காங்க, நான் விளைவிடுறேன். ரெண்டு பேர் ரெண்டு அணியா நிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த அந்த ஷியாக்கள் அந்த கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாரு? மாவியர் இல்லாத்தலான். இப்படி எல்லாம் மோதக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நல்ல வளர்ப்பு, ஈமானிய பக்குவம், பதவியை இழப்போம், சமூக சமுதாயத்துடைய உயிரையும் ஒற்றுமையும் காப்போங்கிற ரீதியில அவர்கள் தன்னுடைய அரச பொறுப்பை, ஜனாதிபதியத்துவத்தை துறந்து மாவியர் இல்லாத ஒப்படைச்சிட்டு நீங்களே ஆளுங்கன்னாங்க. அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சுபத்தி சொல்லி இருக்கிறாங்க. வளர்ப்புடைய பக்குவம், வளர்ப்புடைய ஒரு சின்ன பதவி, ஒரு சின்ன பொறுப்பை ஒருத்தனால இன்னைக்கு இழக்க முடியல, அதை வச்சு பெரிய ஃபித்னா பண்ணிடுறான். நான் யார் தெரியுமா? ஒரு நாலு பேருக்கு தலைவன், ஒரு நாலு பேருக்கு செக்ரட்டரி, ஒரு ₹1000 காசுக்கு இவர் கேஷியர், இவர் ட்ரெஷரா இருப்பார். இவங்க பண்ற இந்த விளையாட்டு சுபஹானல்லாஹ், எதை இழங்குறாங்க? அரச கலீஃபா பொறுப்பை கூட சமூகத்துக்காக இறக்கக்கூடிய பக்குவத்தை உருவாக்குனாங்களே, இந்த நன்மக்களாக உருவாக்குனதுல அந்த மக்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி அடைஞ்சாங்க. ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறதுல மகத்தான பிரயோஜனத்தை பின்வரக்கூடிய சமூகம் அதன் மூலம் பயன்பெறுங்கிறதான் இந்த வரலாறுலாம் சொல்லுது. எதுக்கு சொல்றேன்? ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல புரியணும். ஒண்ணு, இந்த உலகத்தில் நம்முடைய குழந்தைகள் லட்சியத்துக்காக வளர்க்கப்படணும், அதுக்கே நம்ம அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கணும், அதுக்காக வேண்டிய வளர்க்கணுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது என்ன? குழந்தைகளை மார்க்கத்துடைய கட்டுப்பாட்டில் வளர்ப்பதனால் நாம் அடைய போவது இன்பமே ஒழிய, இம்மையிலும் மறுமையிலும் துன்பம் கிடையாது. துன்பம்ங்கிறத நான் சொல்ல வேண்டியதே இல்ல. ஒருத்தன் தருதலையே வளர்றான், அதுல என்ன நடக்குங்கிறத சொல்லணுமா? சொல்ல தேவையில்லை. முறையான வகையில் வளர்த்தால் என்ன கூலிங்கிறது நமக்கு என்ன இன்னைக்கு நினைவூட்டலுக்கு தேவையானது. அதனால அந்த பக்கம் நாம திரும்பி பார்க்க வேண்டியதில்லை. அதிலும் குறிப்பாக குழந்தைகள் என்ற ரீதியில், அதிலும் குறிப்பாக வர்றது பெண்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்ணினத்திற்கு தந்த அந்த மகத்தான நியமத், அந்த நியமத்தில் ஒன்று என்ன? பெண் குழந்தையை பெற்றெடுப்பதன் மூலமாக பெற்றோர்கள் சொர்க்கத்துக்கு போறாங்க. யாருக்கு அல்லாஹ் இரண்டு குழந்தைகளை தந்து அவர்களை சரியான முறையில் தர்பியா கொடுத்து வளர்க்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற கருத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதுக்கு? ரெண்டு பெற்றோர், ஒன்னு இந்த பெற்றோர்கள் அந்த தந்தை அவரை விட்டு இறப்பதற்கு முன்னரோ அல்லது இந்த தந்தைக்கு முன்னரே குழந்தை இறப்பது வரையோ இவர்கள் ரெண்டு பேரும் சரியான முறையில் பராமரிக்கப்படும் போது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பொறுப்பை யார் ஏத்துக்கிறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி. இது ஆண்களுக்கு இல்ல, பெண்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. காரணம், அவருடைய பராமரிப்பு ரொம்ப கஷ்டம். பெண்களுடைய பராமரிப்பு என்பது அப்படி கத்தி மேல முள் மேல நடக்கிற மாதிரி தான். எங்க எப்ப திரும்புவாங்க, என்ன செய்வாங்க, ஒண்ணுமே தெரியாது. அவருடைய கற்ப அவர்கள் காப்பாத்துறாங்களோ இல்லையோ, அவருடைய கற்ப விஷயத்தில் அவங்களுடைய பெற்றோருக்கு என்னது மிகுந்த அக்கறையும் மிகுந்த கவனமும் தேவைப்படுது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவங்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, அதனால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தர்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் வாசல்ல ஒரு ரெண்டு பெண் குழந்தைகளோட ஒரு யாசகம் கேட்கக்கூடிய பெண்மணி வர்றாங்க. வந்து வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. சொல்றாங்க, தேடி பார்க்கும்போது மூணே மூணு பேரிச்சை பழம் எடுத்து கொடுத்தாச்சு. ரெண்டுக்கும் ஆளுக்கு ஒன்று கையில் கொடுத்துட்டு மூணாவது பேரிச்சை பழத்தை எடுத்து அந்த தாய் தன்னுடைய வாய் அளவுக்கு உயர்த்திட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேரிச்சை பழத்தை தின்ன குழந்தை அந்த பேரிச்சை பழத்தையும் கேட்குது, அந்த ஒன்னையும் தாயை திங்கி விடாம. உடனே அந்த பேரிச்சை பழத்தை எடுத்து என்ன செய்யறாங்க, தாய் ரெண்டா பிச்சு ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துட்டு ஒன்னும் சாப்பிடாம போயிடுறாங்க. ஐஸ்வர்யாத்தலானுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு எல்லாம் குழந்தைய கொடுக்கல. குழந்தைய இந்த நிலையை பார்த்தோன்னா அப்படி ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இப்படி ஒரு நிலையா, தான் பட்டினம் கடந்து குழந்தைய காப்பாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிசலேஷன் வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன், ஆச்சரியமா இருந்துச்சு. நபிசல்லாலும் சொல்றாங்க, யாருக்கு அல்லா இரண்டு பெண் குழந்தையை கொடுத்து சோதனை ஏற்படுத்துகிறானோ, இது போன்ற சோதனை அல்லா ஏற்படுத்துகிறானோ, அந்த குழந்தை இருவருமே இந்த தாய்க்கு இந்த தாய் நரகத்துக்கு போறதை விட்டு திரையாக இருப்பார்கள். மறுமையில் நபிசல்லாம் சொல்றாங்க, இந்த தாய் நரகத்துக்கு போறதுல இந்த தடுப்பு சுவராக இந்த பெண் குழந்தைகள் இருப்பார்கள். ஏன்னா பாதுகாப்பு வளர்க்கிறது அவ்வளவு கஷ்டம், வளர்த்துட்ட அல்லாவிடத்தில் என்னது சொர்க்க இருக்கு. சொர்க்கத்தை தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை. எங்க சொர்க்கம் உங்க வீட்டிலே இருக்கு, சொர்க்கம் உங்க பிள்ளைங்கள்ட்ட இருக்கு. சொர்க்கம் என்பது உங்களுடைய குழந்தை வளர்ப்பில் இருக்கிறது. இதை மார்க்க நமக்கு தெளிவா சொல்லு. எங்கேயோ நாம போய் சொர்க்கம் சொர்க்கம் தேடி பிள்ளைங்களை கோட்டை விட்டுரும். இவர் வாட்டுக்கு பயானம் என்ன, மார்க்க என்ன, தியா எல்லாம் போயிட்டு இருப்பார். வீட்டில் பார்த்தா பிள்ளைங்க எந்த ஒரு ஈடுபாடு இல்லாமல் வளர்ந்துகிட்டே இருக்கும். எதை விட்டுட்டு எங்க போற சொல்லுவாங்களே இல்லையா, கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் காலையில கதை. ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய குழந்தையை இஸ்லாமிய பற்றுள்ளவராக உருவாக்கினால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு யாருக்கு மார்க்கத்தை போய் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலை உருவாகுமோ உருவாகாதா, உருவம் உருவாதா? வெளியவே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மார்க்க பணி வெளியே பண்ணிக்கிட்டே இருக்கோம், வீட்டில் என்னது கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கோம். மார்க்க பணி தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குமா இருக்காதா? ஏ அவரை திருத்துவீங்க, இங்க தருதல தலையெடுக்கும். திரும்ப இவனை திருத்துவீங்க, அவருடைய புள்ள வருமா வராதா? எங்க அடைக்க வேண்டுமோ அங்க அடைக்கணும். முதல்ல அடைக்க வேண்டிய இடம் எது? உன்னுடைய வீடு, உன்னுடைய குழந்தை. சரியான சந்ததி உருவாக்கப்பட்டால் சரியான சமுதாயம் என்ன செய்ய அங்க உருவாகும். அதனாலதான் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் உங்களையும் காப்பாத்துங்க, குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காப்பாத்துங்க. ஒவ்வொரு ஆளும் அவருடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து காப்பாத்து முன் வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், எல்லா மக்களுமே சரியான அல்லாஹ் கட்டளையிடுறான், குடும்பத்துக்கு தொழுமாறு கட்டளையிடுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு தடவை சொல்லியாச்சு இல்ல, இன்னொரு தடவை சொல்லியாச்சு இல்ல, தொடர்ந்து அதை என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றானே, குடும்ப கட்டுப்பாடு அதுலேயும் குழந்தை வளர்ப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை நாம தெளிவாக முறையில் புரிஞ்சுக்கணும். அதே போல அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்களை எப்படி நாம் வளர்க்கணும்? எல்லா ரீதியிலும் இந்த உலக ரீதியிலும் நல்லா வளர்த்துருவோம், மார்க்க ரீதியை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆன்ல நமக்கு ரொம்ப தெளிவாக பல விஷயங்களை சொல்றான். சூரத்துல் லுக்மான்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 31வது அத்தியாயத்தில் லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்றாங்க. என்ன உபதேசம் நடக்குது அங்கே? மூன்று விஷயங்கள் போதிக்கப்படுது. ஒன்று என்ன, உன்னுடைய ரப்பு யார் என்று தெரிந்து கொள். அப்புறம் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, ரப்பு யார் என்று புரிந்து கொள். அப்புறம் நீ யாருன்னு புரிஞ்சுக்க. அப்புறம் என்ன, நீ எங்க போக போறியோ அந்த மறுமையை பற்றி தெரிந்து கொள். இது ரொம்ப ஆழமான முறையில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பதிய வைக்கிறாங்க. அல்லாஹ் யார் என்ற சிந்தனை பச்சிளம் குழந்தைகளுக்கு ஆணி அடிச்ச மாதிரி அங்கு பதிய வைக்கப்படுது. யா புனை லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். என்னுடைய மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது, ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயம். ஷிர்க் அங்கு போதிக்கப்படுது. அல்லாஹ் ஏகத்துவம், அவனை தவிர யாரையும் வணங்கவே கூடாது. வெட்டப்பட்டாலும் குத்தப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் அந்த ஒருவனை தவிர வேறு யாருக்கு இணை வைக்க கூடாது என்ற அந்த ஆழமான போதனை அவனுடைய உள்ளத்தில் போதிக்கப்படும். இதே போதனையை நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னாங்க, அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அவனை நீ தெரிந்து கொள். அந்த எப்படி தெரிந்துக்கிறேன், அல்லாஹ்வை சார்ந்து வாழ், அவன் உன்னை காப்பாற்றுவான். எப்படி சார்ந்து வாழணும், எப்படிப்பட்ட ஈமான், இந்த உலகம் முழுக்க ஒன்று திரண்டு உனக்கு ஏதேனும் நன்மை தர நினைத்தால் அல்லாஹ் உனக்கு சாதகமாக எழுதியதை தவிர வேறு எதையும் இந்த உலகத்தால் தர முடியாது. இந்த உலகம் முழுக்க ஒன்று திரண்டு உன்னை எதிர்க்க நினைத்தால் அல்லாஹ் உனக்கு பாதகமாக எழுதியதை தவிர வேறு எந்த ஒன்றையும் உனக்கு அவர்களால் தந்துட முடியாதுன்னு சின்ன பிள்ளைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிச்சாங்க. அல்லாஹ் மேல உள்ள தவக்குல், அவன் மேல உள்ள நம்பிக்கை, அவனை வீரனா என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கணும்னு போதி. அதே போல அந்த சூரத்து லுக்மான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது, நீ எந்த ஒரு தப்பு செஞ்சாலும், ஒரு கடுகளவு செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த அதே போல அவனுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது, நீ பெருமை கொண்டு நடக்காதே, ஆணவம் பிடிக்காதே, சத்தத்தை உயர்த்தாதே, சத்தத்தை உயர்த்தினோட நீ பெரியாளா, சத்தத்தை உயர்த்தினோட நீ பெரியாளா நினைப்ப, சத்தத்திலே கெட்ட சத்தம் இது, இன்ன அன்கர் அல் அஸ்வாத் லசௌத்துல் ஹமீர், உன்னை விட சத்தம் போடக்கூடியது கழுத இருக்குப்பா, சத்தம் போட்டதுனால பெருசு நினைக்காத, கழுத உன்னை விட என்ன செய்யுது சத்தம் போடுது, நீ மாட்டுக்கு பெருமை கொண்டு பூமியில் நடக்காத, இன்ன கலன் தஹரிக்குல் அரம் வலன் தபுலுகல் ஜிபால தூளா, நீ இப்படி நெஞ்ச நிமித்தினதுனால மலை விட உயர்ந்துட முடியாது, காலத்தட்டி திமுற ஆணவமா நடக்கிறதுனால பூமியை பிளந்துட முடியாது, பணிவு இதை கற்றுக்கொள், புரிய வைக்கிறாங்க. நீ யார் என்பதை முதல்ல புரிஞ்சுக்க, நீ எந்த ரப்புக்கு முன்னாடி கட்டுப்படணுங்கிறத புரிஞ்சுக்கோ, நீ போற இடம் எது, மஹ்ஷர் மறுமை, அங்குள்ள வெற்றி, அதை இலக்காக வச்சு வாழ் என்ற அடிப்படையான போதனைகளை அந்த பிள்ளைங்களுக்கு மத்தியில யாரு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பதிய வைக்கிறாங்க. எப்பமாவது நம்மளுடைய பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ நடக்கணும்னு வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா நம்ம பிள்ளைங்களை வச்சு பேசுறதுக்கு, சிந்திச்சு பார்க்கணும், எதுக்குப்பா வாழ்ற, நீ இப்படித்தான் வாழணும், வல்லா இப்படி பயப்படணும், நீ இப்படித்தான் நடக்கணும், நீ மறுமையில இப்படித்தான் வெற்றி அடையணும் அப்படின்னு போதிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம ஏற்படுத்தி இருக்கிறோமா அப்படின்னு இந்த வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாம் எண்ணி பார்க்கணும். அதுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட நாளையும் நேரத்தையும் ஒதுக்கணும். எல்லாருக்கும் ஒரு விஷயத்துல இன்னைக்கு ஒரு ரொம்ப முழுக்கவனும், நான் பிச்சை வாங்கியாவது என் பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல படிக்க வைப்பேன், யாருக்கு மாற்று கருத்தில், ஏன் நான் தான் இப்படி போயிட்டேன். எவ்வளவு மனிதன் அவனுடைய வாழ்க்கை தரத்தில் கீழே இருக்கிறானோ அந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்தில் மேல்மட்டத்தை யோசிக்கிறான். ஏன் தான் அளவுக்கு அவன் கஷ்டப்படக்கூடாது இல்லையா, என்ன பாடுபட்டாலும் வளர்க்கணும், நல்ல ஒரு படிப்பு கொடுக்கணும். ஆனா அந்த மக்கள் இதை யோசிக்கிறதில்ல. சிறந்த பள்ளிக்கூடம் என்பது எதுதான், முதல்ல தன்னுடைய வீடுதான். என்ன பாடுபட்டாவது என் வீட்டை நான் சரியாக்கிறவேண்டி யோசிச்சாங்கன்னா அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. என்ன பாடுபட்டாவது நல்ல ஸ்கூல்ல படிக்க வைப்பேன் வீட்டில் கோட்டை விட்டுருந்தாங்கன்னா தன்னுடைய குழந்தைகளை அழிச்சிட்டாங்க. இதான் யதார்த்தம். என்ன மாதிரி அவர்கள் தமிழ் மீடியத்தில் படித்தாலும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தாலும், வசதி இல்லாமல் படித்தாலும், வீட்டுடைய சூழல் அவனுக்கு நல்ல ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்துருச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அவன்தான் சிறந்தவனாக உருவெடுப்பான். நீ எவ்வளவு பெரிய கான்வென்ட்ல போய் படிக்க வச்சாலும் வீட்டுடைய சூழல் மோசமாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எவ்வளவு உயர்ந்த இலக்கில் இருந்தானோ அந்த அளவிற்கு அவனுக்கு உயர்ந்த கெட்ட வழக்கங்கள் வரும். இங்கு 70 ரூபாய் வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் பேசிக்கிறான், 70 ரூபாய் ஒருத்தன்ட்ட இல்ல, 12வது படிக்கிற மாணவன் ஒன்ட்டு 35 ரூபா இருக்கா, என்கிட்ட 35 ரூபா இருக்கு, ரெண்டு பேரும் 70 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பாட்டில் வாங்கி ரெண்டு பேரும் பாதி பாதி குடிப்போம், என்னது டாஸ்மாக். இவனுக்கு இந்த பழக்கம் வரும். அங்க என்னப்பா ட்ரக்ஸ், எங்க மேல இருக்கிறானோ, பெரிய ஹாஸ்டல் நடக்கிற பிரச்சனை என்ன, கான்வென்ட்ல எவ்வளவு உயர்ந்த ரக தவறுகளை செய்வானோ அந்த தவறுக்கு போவானா போக மாட்டானா, இவன் 70 ரூபாய்க்கு போனா அவன் 70,000 ரூபாய்க்கு போவான். வித்தியாசம் தான், எந்த சூழ்நிலையிலும் அவனை சிறந்தவனாக வாழ வைக்கும் பயிற்சி கொடுக்கிற இடம் எது, நம்முடைய பள்ளிக்கூடம் தான், வீடு. நாம் ஒழுங்கான சிந்தனையில் வராத வரைக்கும் நம்முடைய குழந்தைகள் நினைச்சாது ஒழுங்கான சிந்தனைக்கு வராது. அந்த அமானியத்தை நாம தோல்ல சுமக்கிறோம், புரியும் நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது மட்டும் குழந்தை வளர்ப்பு இல்லை. நாம் அந்த சூழலை குடும்பத்தில் என்ன செய்யணும், உருவாக்கணும். நம்மளாகவே சேனலை கையில் கொடுத்து, ரிமோட்டை கொடுத்து, எது வேணாலும் பார்த்துக்கோ. நெட்டை ஓபன் பண்ணி விட்டு, ஓபன், எல்லாம் ஓபன். அதே போல எல்லா அனாச்சாரங்களும் இவரே அவரை வளர்க்கறது. எப்படி? பொய் சொல்லி கொடுத்து, ஏமாத்தி சொல்லி கொடுத்து. இந்த மாதிரி சூழலில் வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைகள் சமூகத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வரும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? நிச்சயமாக அப்படியே திரும்பும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய அமானியத்தை நம்ம கையில தந்திருக்கிறான். அதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு எனக்கு நமக்கு இருக்கு. ஆகையினால இங்கு சொல்லக்கூடிய செய்திகளுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வச்சிடறேன். முதல்ல நாம் சிறந்த பள்ளிக்கூடமாக திகழ்வது நாம் தான். நம்முடைய குடும்பம் தான் செய்யணும், சிறந்த பள்ளிக்கூடமாக இருக்கணும். அதே போல நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை அவருடைய இலக்கு மார்க்கமாக இருக்கணும். நம்ம குழந்தைகளுடைய விஷயத்தில் லட்சியத்தை என்ன செய்ய நாம நிர்ணயிக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இன்றைக்கு நாம் பெரும் அளவில் பிரச்சனையில மாட்டி கிடக்கிறோம். என்ன பிரச்சனை? நமக்குன்ற ஒரு தலைமை இல்லை. தலைவராக இருப்பவர்கள் முழுமையான அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். சிந்தனையாளர்கள் அனைவருமே மார்க்கத்தை விட்டு வெளியே நிற்கிறாங்க. இடைவெளியை பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு என்ன செய்யற இடைவெளியை பார்க்கிறோம். யாரு தலைமை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மார்க்க தொடர்பு இருக்காது. யாருக்கு மார்க்க தொடர்பு இருக்கோ அவங்களுக்கு தலைமைத்துவ தகுதிகள் இருக்காது. ரெண்டுமே எதிரும் புதிருமாக போகக்கூடிய ஒரு மோசமான சூழல்ல இன்றைக்கு நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க நண்பர்க்குரியவர்களே, உண்மையிலேயே நமக்கு மார்க்கம் சமுதாயம் இந்த அக்கறை இருந்தால் நாம் நம்முடைய குழந்தைகளை எதை நோக்கி அழைச்சிட்டு போன? இப்ப நீ இந்த உலக ரீதியில ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு வரணும், மார்க்க ரீதியில் என்ன செய்யணும், நீ உயர்ந்த இடத்துக்கு வரணும். யார் இந்த நம்முடைய குழந்தைகள்லயே ரொம்ப சிந்தனையாளராக, ரொம்ப அறிவுள்ளவனாக, ரொம்ப துடிப்பானவனாக, ரொம்ப விவேகமும் வீரமும் மிக்கவனாக யார் இருக்கிறானோ அவனுக்கு சரியான படிப்பை கொடுத்து, மார்க்கத்திலும் அவனுக்கு நல்ல போதனையை கொடுத்து, சிறந்த தலைவனாக என்ன செய்யணும், மார்க்க அறிஞனாக உருவாக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. என்ன நடக்குதுங்க? எந்த குழந்தைகள் சமுதாயத்துக்கு தலைமை தாங்க அனுப்பி வைக்கப்படுறாங்க? எந்த குழந்தைக்கு அறிவு வரலையோ, எந்த குழந்தை ஃபெயில் ஆயிடுறானோ, யார் இந்த வீட்டுக்கு கட்டுப்படலையோ, யார் மேல கம்ப்ளைண்ட் இருக்கோ, அவனு தான் யாருக்கு அனுப்பப்படுறாங்க? எங்க எங்க மதரசாக்கு அனுப்புவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பரக்கத்து பாருங்க, அந்த உம்மத்துக்கு அப்படி அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் பெரும் சீர்திருத்தவாதியாக மாறிடுறாங்க. அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச நியமத்து அனுப்பி வைக்கப்படுறது என்னமோ இப்படி இருக்கலாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து சிறந்தவர்களாக மாத்திரான். ஆனா பெரும்பாலான நிலை என்ன, உலகம் தெரியாது. சரி, உங்களுக்கு உலகம் தெரியும், இப்ப வாங்க வழி நடத்த, எங்களுக்கு மார்க்கம் தெரியாது. இந்த கேப் கொடுத்தது யார்? சிந்தனையாளர்களை உரிய இடத்துல நிப்பாட்டி வைக்கிறதுக்கு தயங்கின பெற்றோர்கள் தான் காரணம். மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறதுக்கான இன்றைக்கு ஒரு தலைமைத்துவமே இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் இவரெல்லாம் மார்க்கம் பேசுவாரு, ஆனா எந்த புள்ள நல்ல ஷார்ப்பா இருக்கோ அவர் அந்த துறை நல்லா படிக்குவாங்க. அதுக்கு நான் மாட்டேன், அதுக்கு எதிராக நிக்கல. எந்த ஃபீல்ட்ல வேணுமாலும் கூட்டிட்டு போங்க, எந்த துறைக்கு வேண்டாலும் மேல கொண்டு போங்க. ஆனால் அதோடு சேர்த்து அவருக்கு என்ன இருக்கணும், இஸ்லாம் இருக்கணும், மார்க்க இருக்கணும். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடிய சிந்தனையோடுதான் அவர் அந்த துறையில் செயலாட்டணும். அவர் IPS இருக்கட்டும், அவர் இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஜனாதிபதியா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கிற எந்த பதவி வகிக்கக்கூடிய ஆள், எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கட்டும், அவன் ஒரு ஆலிமாக இருக்கணும், அல்லாஹ்வை தெரிந்தவனாக இருக்கணும், மார்க்கத்தை தெரிந்தவனாக இருக்கணும், அதற்கு கட்டுப்பட்டவனாக இருக்கணும், உலகையும் ஆள தெரிந்தவனாக இருக்கணும். இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லும். உனக்கு உலகம் ஆள தெரிய வேண்டும், மார்க்கம் தெரிய வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் யாரெல்லாம் ரொம்ப சிறந்த அறிவாளியோ அவன் மார்க்கத்திற்காக ஒப்படைக்கப்பட வேண்டும். இது இன்னைக்கு நமக்கு நடக்குதா? ஏன் நடக்கல? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வரலாறுல இருந்து பாடம் படிக்கல, அதனால இது நமக்கு நடக்கல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு சஹாபி அனுப்பி வைக்கிறாங்க. எப்போதுமே ஒவ்வொரு போருக்கும் ஒரு கமாண்டர் நியமிப்பாங்க, ஆனா அந்த போருக்கு மட்டும் எத்தனை பேரு? 3 பேரை நியமிக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் யாரு தெரியுமா? அவருடைய வளர்ப்பு மகன் ஜெயித் ரலியல்லாஹு தஆலா. தெரியும் இந்த போர்ல ஷஹீதாக போறாங்க. ஒரு ஆளுக்கு பிறகு ஒரு ஆள் செய்தாகுவாங்கன்னு தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு கூட முதல்ல ஒரு காலத்தில் மதீனாவுக்கு வந்த புதுசுல ஜெயித் இப்னு முஹம்மத் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த நிலையை மாற்றி ஜெயித் இப்னு ஹாரிசான்னு எல்லாம் சொல்லணும்னு இறக்கி வச்சான். ஹாரிசாவின் மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகன் ஜெயித். ஆனா என்ன நடக்குது, அவர்களையும் ஒரு தலைவராக அங்க நியமிச்சு அனுப்புறாங்க, அவர்களும் செய்தாக்கப்படுறாங்க. என்ன காரணம், என்னுடைய மகன் என்று இந்த உலகத்திலே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல பேர், அல்லாவுக்காக வேண்டி அவன் உழைக்கணும், அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணமாகணும். காமிச்சாங்களா இல்லையா, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் முன்மாதிரியாக இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நாம என்ன நம்ம ஏதோ அந்த மார்க்கத்துக்கு வர்றதுங்கிறத ஒரு கேவல மாதிரி ஆக்கிக்கிட்டு, என் புள்ள ரொம்ப கேவலப்படுவோம், ஏன் கேவலப்படுறான், மார்க்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கேவலப்பட்டு இருக்காங்களா, கண்ணியம் எது, கண்ணியமும் கேவலமும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல, அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் அவன் தன்னுடைய எந்த நிலையில் நபிமார்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்ட வந்தார்களோ அதே நிலையில உங்களுடைய சந்ததி ஏன் கொண்டு வரக்கூடாது, நபிமார்கள் எப்படி வழிகாட்ட வந்தாங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் நமக்கு தடையா வருது, மார்க்கம் வந்துட்டால இவர்கள் யாசையும் கேட்பாங்க, இவங்க கேவலமா போயிருவாங்க, என் பிள்ளைய படிக்க வச்சா இந்த மாதிரி ஆயிருமே அப்படின்னு நமக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம், வரலாற பார்க்காம போடுறோம். நபிமார்கள் எப்படி இந்த சமுதாயத்துக்கு வந்தாங்க, வந்து மக்கள்கிட்ட பயன் பண்ண பிரச்சாரம் பண்ண வரும்போதே முதல்ல டிக்ளேர் பண்ணது என்ன தெரியுமா, என்னது, மா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், உன்னிடத்தில் கூலி ஏற்க நான் வரவில்லை. எல்லா நபிமார்களும் சொன்னோம் உன்னிடத்தில் என்ன செய்யலாங்க, கூலி ஏற்க வரல, இன் அஜ்ரி இல்லா அலல்லாஹ், எனக்கு கூலி தருவன் அல்லாஹ், அவன் எனக்கு கூலி தருவான், நான் உனக்கு உதவுறதுக்காக வேண்டி வந்திருக்கேன், உன்கிட்ட உதவி கேட்க வரல. இது யாருடைய அறைகோள், யாரு, எல்லா நபிமார்களும். எல்லா நபிமார்களுமே சமூகத்திற்கு வழிகாட்ட வந்தவர்களே, சமூகத்தை சார்ந்திருக்க வரவில்லை, சமூகத்தில் ஆசையம் கேட்க வரல, அவர்கள் சமூகமாக இவர்களை வந்து பாதுகாக்கணும்னு ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வரல. அப்படிப்பட்ட சந்ததியாக உங்களுடைய பிள்ளைய வரக்கூடாது, பொருளாதார ரீதியில தனித்துவமாக நின்று படிப்பாக நின்று கொண்டு அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில துணிவோடு துணிச்சலோடு காமிக்கக்கூடிய மக்களாக ஏன் நம்ம உருவாக்கப்படக்கூடாது, இந்த எண்ணத்தை நாம் ஏன் வளர்க்க கூடாதுங்கிற ஒரு நிலை நம்ம உருவாக்கணும். ஆகையின் அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தில் எப்படி நடக்கணும், பிள்ளைங்க விஷயத்தில் எப்படி நடக்கணுங்கிறதுலாம் ஒரு தனிப்பட்ட விஷயம், அதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு மத்தியில நம்ம வந்து பாகுபாட்டு காமிக்க கூடாது, அவர்களை வந்து நாம என்ன செய்யக்கூடாது, மட்டம் தட்டி வளர்க்கக்கூடாது, எல்லாம் நமக்கு தெரியும். நாங்க சொல்ல வர்றது எல்லாமே குழந்தைகளுக்கென ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட வேண்டும், நமக்கும் ஒரு இலக்கு இருக்கணும், அவர்களுக்கும் அந்த ஒரு இலக்கு என்ன செய்ய காமிக்கப்பட்டு அதை நோக்கி அவர்கள் அழைத்து செல்லப்படணும். இது ரொம்ப முக்கியமானது. அதோட வளர்ப்பு துறையிலும் மார்க்க நமக்கு அழகா வழிகாட்டுது. போன உடனே என்ன செய்யக்கூடாது, அவர்களை உனக்கு ஒண்ணும் முடியாது, மட்டம் தட்டுறது குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒவ்வொரு குழந்தைகள்டையுமே அவன் என்னென்ன திறமை இருக்குன்னு பார்த்தாங்க. ஒரு சாமி வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர, இவர் வந்து இவர் ஜெயித் இப்னு சாபித், ஜெயித் இப்னு சாபித்து கொண்டு வந்து குழந்தையை விட்டாங்க. இவர் 14-15 சூராவை மனப்பாடம் பண்ணிட்டான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, திறமையான பையனா இருக்கான், திறமை சின்ன பிள்ளை, திறமையான பையன். இப்போ என்ன பண்ணாங்க, இவரை வந்து ஹிப்ரு மொழியை படிக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஒரு மொழியை படிக்க போட்டாங்க, மொழியை படிக்க போட்டா அந்த சஹாபி சின்ன வயசுல ரெண்டே வாரத்தில் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, அரச கடிதங்கள் எல்லாம் எனக்கு வருது யூத கிறித்துவர்கிட்ட இருந்து, அதை யூத கிறித்துவர்களை கூப்பிட்டு தான் என்ன செய்ய வேண்டி இருக்கு, நான் படிக்க வேண்டி இருக்கு, அது மனசு உறுத்தலாவே இருக்கு, என்ன கரெக்டா சொல்றாங்களோ இல்லையாண்டு தெரியல. ஆகையினால இவரை என்ன செய்ய, நாம வந்து இதுக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு கடிதம் எழுதுறதுக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையுடைய திறமையை பார்த்து படிக்க வைக்கிறாங்க. அந்த சாவி செய்தா சொல்றாங்க, 15 நாளில் ஒரு மொழியை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டேன். 15 நாள் திறமையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. பிறகு அந்த சாவி எப்படி மாறுறாங்க, பொறுப்பு ஒப்படைக்கப்படுது, பாரிய பொறுப்பு, குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய பொறுப்பு. யார்கிட்ட கொடுக்கப்படுது தெரியுமா? அந்த சஹாபிட்ட தான் கொடுக்கப்படும். எழுத்தாளர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி எழுதும் போது ஸைது பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எழுதிக்கிட்டு இருக்காங்க ஏட்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உஸ்மா அபூபக்கர் சித்திகளா சொல்றாங்க, குரான் சுமந்த சஹாபாக்கள்லாம் போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுறாங்க, புத்தக வடிவமாக்கின்னு உண்டு திரட்டினு சொல்லும் போது இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கிறது? ஸைது பின் சாபித்திட்ட கொடுப்போம், அவர்தான் சிறந்த வாலிபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்தில் எழுதிக்கிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லும் போது நீங்க தான் சிறந்த வாலிபர், ரசூலுல்லாஹி காலத்தில் எழுதணும். அந்த சாபி பயந்துட்டு சொல்றாங்க, எந்த பொறுப்பு என்கிட்ட தர்றீங்க? இந்த மலைய புரட்டி உருட்டி கொண்டு போய் அங்க வைங்க, இடம் பெயர்த்திருங்கன்னா அதை நான் செஞ்சிருவேன். ஆனா இவ்வளவு பெரிய பொறுப்பு அல்லாஹ்வுடைய கலாம், இதை துவக்கக்கூடிய இந்த பொறுப்பு என்கிட்ட தர்றீங்களேண்டு பயந்து நடுங்கிறாங்க. இல்ல நீங்க தான் செய்யணும், நீங்க தான் தகுதியான ஆள் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய தலைமையில் அதை நிறைவேற்றுறாங்கன்னா இந்த திறமையை அடையாளம் கண்டது யார்? யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து விடும்போதே பார்த்துறாங்க இவர்கிட்ட இந்த திறமை இருக்குண்டு. அப்படியே வளர்த்தெடுக்கிறாங்க, பல மொழியை படிக்கிறாரு, வஹி எழுதுறாங்க, திரும்ப குர்ஆனை சுப்ஹானல்லாஹ். இப்படியே ஒரு ஆள் மூலம் அடையாளம் கண்டு கண்டு நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சாங்கன்னா சின்ன பிள்ளை தானே, போராண்டி வெட்டி விட்டுல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன பிள்ளை, அவங்கள்ட்டே பாக்குறாங்க பல திறமைகள் இருக்கு, இபாதத்தில் ஆர்வம் இருக்கு, துளவைக்கு நிற்கும் போது இடது புறத்து வலது புறத்துல கொண்டு வந்து விட்டுட்டு துளவைக்கிறாங்க, குர்ஆன்ல ஒரு கேட்கக்கூடிய ஆர்வத்தை பாக்குறாங்க. சொல்றாங்க, அல்லாஹு ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிமு தஅவீல், யா அல்லாஹ் இவர்களுக்கு மார்க்கத்தின் ஞானத்தை கொடு, விளக்கத்தை கற்றுக்கொடுன்னு துஆ செய்றாங்க. கடைசியில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி மாறிடுறாங்க தெரியுமா? எப்படி மாறுறாங்க? அவர்கள் தான் முஃபஸ்ஸிராக வர்றாங்க, முஃபஸ்ஸிராக வர்றாங்க, குர்ஆனின் விரிவுரையாளராக வர்றாங்க. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சபையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, வந்து எல்லாரும் எப்ப பார்த்தாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்வாங்க, இப்னு அப்பாஸ் கூட கூட. என்ன பெரிய ஆளுக்கு இருக்கிற சபையில சின்ன பிள்ளைக்கு என்ன வேலை? பெரிய சஹாபிக்கு கொஞ்சம் உறுத்தல். இவ்வளவு பெரிய ஆளுக்கு மினிஸ்ட்ரி லெவல்ல எல்லா வசீர்களும் பொறுப்பாளர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இப்னு அப்பாஸுக்கு என்ன வேலை அப்படின்னு இத புரிய வைக்க நினைச்சாங்க யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன் இந்த சின்ன பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்க தெரியுமா? இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற வசனத்தோட இறங்கிய கூடிய இறங்க அந்த செய்தியை கேட்கும் போது அப்பதான் சொல்றாங்க, இவைகள் எல்லாம் இந்த இந்த வசனங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரணத்தை பத்தி சொல்லுதுன்னு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நுட்பமானியே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வேலைக்கு வந்தாங்களோ அந்த வேலை என்ன செஞ்சு முடிஞ்சு போச்சு. இந்த நுட்பமான அறிவை இப்னு அப்பாஸ் சுமக்கிறாங்கிறத உமர் ரலியல்லாஹு தஆலா உம்மத்துக்கு உணர்த்துறாங்க. நான் என்ன செய்தியை சொல்ல வரேன்டா, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு தனிப்பட்ட ஆற்றல் இருக்கும், தனிப்பட்ட சக்தி இருக்கும். அந்த சக்தியை அடையாளம் காணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? யாருக்கு? அடுத்த வீட்டுக்காரனுக்கு இல்ல, பெத்த வாப்பா அம்மாக்கு இருக்கு. இவன்ட்ட என்ன திறமை இருக்கு? அந்த வீரத்துல திறமை இருக்கலாம், அறிவுல திறமை இருக்கலாம், மனப்பாடத்தில் திறமை இருக்கலாம், விளையாட்டில் திறமை இருக்கலாம். எந்த திறமை இருக்கிறது என்ற அடையாளம் கண்டு அந்த திறமையை வளர்த்தெடுத்து மார்க்கத்துக்கு எப்படி பயன்படுத்த வைக்கணும் அவனை திசை திருப்புறது யார் பொறுப்பு? குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யதார்த்தமாக ஃபித்ராவில் பிறக்கிறது. பெற்றோர்கள் தான் நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள், அவர்கள் தான் யூதர்களாக மாற்றுகிறார்கள், அவர்கள் தான் கிறித்தோராக மாற்றுகிறார்கள். இது யதார்த்தம். அந்த சூழலை அமைத்துக் கொடுப்பது, திறமையை நோக்கி அவர்களை அழைச்சிட்டு போறது யார் மேல பொறுப்பு இருக்கு? பெற்றோர்கள் மேல பொறுப்பு இருக்கு. ஆகையினால குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம், இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், இது தனியாக பாடம் நடத்தக்கூடிய விஷயம். இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நாம் ஒரு குறிக்கோளோடு நாம் வாழணும், குறிக்கோளோடு குழந்தையை வளர்க்கணும், ஒரு குறிக்கோளை நோக்கி அழைச்சிட்டு போகணும், அவர்களுக்கும் அந்த இலக்கு நிர்ணயிக்கணுங்கிற அந்த செய்தியை மட்டும் நாம இந்த நேரத்தில் உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம நினைவுற்றோம். என்னது? அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய பக்குவத்தை கற்றுக் கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான அம்சம். இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு குழந்தைங்க மத்தியில் வேறுபாட்டை கற்பிக்க கூடாதுன்னு தடுத்தாங்க. அந்த சின்ன வயசுலேயே ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கன்னு வரும்போது அவர்கள் அதே மனநிலையில் நினைச்சுவாங்க, வளருவாங்க. இதுவும் குழந்தை வளர்ப்புடைய ஒரு முக்கியமான அம்சமாக நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள்ங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல சமூக பாதுகாப்பு பற்றியான விஷயங்களை குழந்தைகளுக்கு போதிக்கணும். சமூக பாதுகாப்பு சமூகத்தில் இன்னைக்கு பார்க்கிறோம் பெரிய விஷயமே என்ன தெரியுமா? வாய் விட்டுறதுதான். வாய் இது ரகசியம், தயவு செய்து யாருன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லணும். இப்போ இது எல்லா மக்களுக்கு சொல்லணும்னு முடிவு பண்ணா, இந்த செய்திகள்லாம் எல்லாருக்கும் போகணும்னு முடிவு பண்ணா சொல்ல நேரது ரொம்ப ரகசியம், இது யார்ட்டையும் சொல்லிடாது. மாஷல்லா தபாரக்கல்லா சொல்லியே சொல்லாம போய் பாய் ரகசியம் சொல்லியிருக்காங்க, தயவு செய்து நீங்க யார்ட்டையும் சொல்லிடாது. இது சேர்த்து பாஸ் ஆகிக்கிட்டு இதான் இன்னைக்கு பாக்குறோம். ஆனா என்ன நினைச்சு அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்துல அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க சின்ன பிள்ளை, அதுக்கு தான் சொல்ல வர சின்ன பிள்ளை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 10 வருஷமா பணிவிடை செய்யறாங்க, ஹிதுமத் சின்ன வயசு சொல்றாங்க. 10 வருஷமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டில் நான் பணிவிடை செஞ்சிட்டு இருக்கேன், என்ன சமூக கடமை உணர்த்தணுங்கிறத காண்டி சொல்றேன். 10 வருஷமா பணிவிடை செய்யறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்னை மிரட்டுவாங்க, நான் அவங்கள மிரட்டுவேன். அந்த அண்ணி அவனி இருந்திருக்கு செய்ய சொல்லுவாங்க, செய்ய மாட்டேங்குவேன், அப்புறம் செஞ்சிருவேன், அது வேற விஷயம். இப்படிலாம் எங்களுக்குள்ள சில பேச்சுவார்த்தைகள் ஜோக்கெல்லாம் நடக்கும். ஆனா வீட்டுக்கு சில நேரம் தாமதமா போவேன். அப்ப என்னுடைய தாய் கேட்பாங்க, ஏன் லேட்டா வந்த? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு வேலைக்கு அனுப்புனாங்க, அதனால லேட் ஆயிடுச்சு. என்ன வேலை இது? வந்து ஹாதா சிறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு அனுசுல்லா வச்சுறாங்க, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக சொன்ன அனுப்புன ஒரு காரியம். யாரு சொல்றா? சின்ன வயசு பணிவிடை செய்யக்கூடிய அனஸ் தன்னுடைய தாயிட்ட சொல்றாங்க, ஒரு ரகசியமான ஒரு செய்திக்காக என்னை ரசூலுல்லாஹி ஸல்லம் அனுப்பி வச்சாங்க. தாய் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க பிள்ளைக்கு உபதேசத்தை உமா தானே கேட்கிறேன், சொல்றியா இல்லையான்னு கேட்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம் என்றால் அது ரகசியம் காக்கக்கூடிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது, இது யாரும் சொல்லாது அப்படின்னு யாரு சொல்றா? தாய் சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே எல்லா அமானிதம் என்ன எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து வளர்த்தாங்க. இதனுடைய வரலாறுகளை பார்த்தோம்னா சின்ன பிள்ளைங்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த சமூகம் இருந்த அந்த வரலாறை பார்த்தா நம்ம ஏராளமான படிப்பினைகளை நம்ம பெற்றுக்கிட்டே போகலாம். ஆகையினால் ஒரு நல்ல சூழலை உருவாக்கக்கூடியது நம்முடைய கையில் தான், நம்முடைய வீட்டில் தான் இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லி இந்த சிந்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நல்லவற்றின்படி செயல்படக்கூடியவர்களாக என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.